حقت كلمة العذاب على الكافرين. صدق الله العظيم. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை ஒரு மேலான உயர்தரமான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, இது அழிந்து போகக்கூடியது. கொஞ்ச காலம் சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணமடைந்தே தீருவார்கள். அதில் யாரும் தப்பிக்க முடியாது. யௌமயும் ஃபஹுஃபிஸ்ஸூர் ஃபஸ்அஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ். சூரூதப்படுகின்ற அந்த நாளில் இந்த உலகத்தில் ஏற்பட போகின்ற நிகழ்வுகள் எல்லாம், இந்த கொஞ்சம் இந்த 30வது ஜுசு அம்மையத்து சாஹதூன் என்ற ஜுசுவுக்கு கீழால எங்கள் எல்லாத்த வீடுகளிலேயும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை கொஞ்சம் புரட்டி பாருங்க. சுபஹானல்லாஹ், கயாமத்துடைய திடுக்கங்களை பத்தி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ரொம்ப பயங்கரமான முறையில அதுல வரணிக்கிறார். அல் குர்ஆன் மூன்று பகுதிகள், அதுல ஒரு பகுதி, அதில் உள்ள முக்கியமான விளக்கத்தை அல்லாஹுவை தவிர வேற யாரும் அறிய முடியாது. அலிஃப் லாம் மீம், இந்த உலகத்தில் யாரும் அதற்கு இன்னும் விளக்கம் சொன்னது கிடையாது. அல்லாஹு அலமு பி முராதிஹி, அந்த அதனுடைய என்ன நோக்கம், அதில் என்ன விளக்கம் இருக்கிறது, என்ன அது, என்ன கருத்தை அது பொதிந்திருக்கிறது, அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள், ஆலிமுலமாக்கள் பல தஃப்சீர்களை புரட்டியதற்கு பின்னால் தான் அவர்களுக்கும் ஓரளவு விளக்கம் அதில் கிடைக்கக்கூடிய சில மசாலா சம்பந்தமான சில முக்கியமான வசனங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, சாதாரண யாரு புரட்டினாலும் அவர்களுடைய புத்திக்கு தேவையான, அவர்களுடைய சிந்தனைக்கு தேவையான சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறார். நபிமார்களுடைய சரித்திரம், முன்னால் வாழ்ந்து மறைந்த நபிமார்களுடைய சரித்திரம், அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள் என்பதும் அதில் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அந்தந்த பாவங்களை செய்த காரணத்தினால் எப்படி தண்டனை வந்தது என்பதும் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கதை படிப்பதற்காக வேண்டி பெரிய விளக்கம் வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வாசித்து அவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அது மாதிரிதான் கயாமத்திற்கு மௌத்துடைய சந்தர்ப்பத்திற்கு பின்னால் ஏற்படுகின்ற நிகழ்வுகள், சூர் ஊதப்படுகின்ற பொழுது ஏற்பட போகின்ற அமளி துமளிகள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரொம்ப பயங்கரமாக எச்சரிக்கிறார். வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஸ், காற்றுக்கு வெடித்து பறக்கின்ற பஞ்சிகள் மாதிரி உலகத்தில் உள்ள பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் அப்படியே பறந்துவிடும். அது அப்படியே காற்றோடு காற்றாக சேர்ந்து பறந்துவிடும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ், மனிதர்கள் எல்லாம் அதாவது மழை பொழிந்து விட்டதற்கு பின்னால் புத்துகளில் இருந்து ஈசல்கள் அப்படியே வெளிக்கிளம்புற மாதிரி பூமிக்குள் இருந்து அவர்கள் எல்லாரும் அப்படி அடக்கம் செய்யப்பட்டவர்கள், ஏற்கனவே ஹயாத்தோடு இருப்பவர்கள் எல்லாரும் அப்படியே தூக்கி வீசப்படுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கியாமம் சம்பவிக்கின்ற அந்த பயங்கரங்களை பற்றி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கடல் நெருப்பெடுக்கும், வானம் இடிந்துவிடும், நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உருகி ஒளிமங்கி அப்படியே விழுந்துவிடும், சூரியன் சந்திரன் எல்லாம் கூனி குறுகி போய்விடும், ரொம்ப பிரம்மாண்டமான பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறார். இதுவெல்லாம் இந்த சூர் ஊதப்படுகின்ற நேரத்திலே நடைபெறக்கூடிய அனர்த்தங்கள். இந்த நாளில் எல்லாரும் மயக்கம் போட்டு துடித்து கீழே விழுந்து விடுவார்கள். மலக்குமார்கள், மனிதர்கள், ஜின்கள், ஏனைய உயிரினங்கள் அனைவர்களும் இதிலே அப்படியே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் நாடிய சில பேரை தவிர, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், அரிசை சுமக்கின்ற மலக்குமார்கள், இது மாதிரி முக்கியமான பிரம்மாண்டமான பொறுப்பு வகிக்கக்கூடிய மலக்குமார்களை தவிர உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் மரணித்து போய்விடுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளை வரும், ஒவ்வொரு பின் ஒருவர் பின் ஒருவராக அவரவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விடுவார்கள்.
மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விடுவார்கள். இந்த சூரை ஊதிய மலக்கு இருக்கிறாரே, அவரும் இறந்து விடுவார். அவருடைய ரூஹையும் மலக்கு கைப்பற்றி விடுவார். சூர் வந்து இந்த உலகத்தை போல 10 மடங்கு பிரம்மாண்டமானது என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த சூரை ஊதுகின்ற மலக்குடைய வாய் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், அந்த வாய் அமைந்திருக்கின்ற முகம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள். அவர்களும் மௌத்தாக்கப்படுவார். அவர்களை கூட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் லேசாக ரூகை இழுத்து விடுவார். எல்லாரும் முடிஞ்சு இறுதியாக அரிசை சுமக்கின்ற மலக்குமார்கள், அரிசை சுமக்கின்ற மலக்குமார்கள் 4 பேர் சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அரிசை 4 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய பிரம்மாண்டம் இந்த பள்ளிவாசல இலங்கை நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் தூக்க முடியுமா? நினைச்சு பார்க்கல. இந்த 7 வானம் 7 பூமிகளை விட பிரம்மாண்டமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அரிசை 4 மலக்குமார்கள் சுமக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த 4 மலக்குமார்களுடைய ரூஹும் கைப்பற்றப்படும். எல்லாரும் முடிஞ்சு இப்ப அல்லாஹ் கேட்பான், மலக்குல் மௌத்துட்ட இன்னும் யார் யாரெல்லாம் தப்பி இருக்கிறாங்க, எஞ்சி இருக்கிறாங்க, மிஞ்சி இருக்கிறாங்க? யா அல்லாஹ், மரணமே இல்லாத நித்திய ஜீவன் நீ இருக்கிறாய், எதற்குமே தகுதியற்ற சக்தி இல்லாத பலகீனமான அடியான் நான் இருக்கிறேன். இவ்வளவு பேர் பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்களா, எதற்குமே சக்தி இல்லாத அடியான் நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அலம் தஸ்மா கவுனி குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத். உங்களுக்கு தெரியாதா, எல்லாருமே மௌத்தாகணும் என்று சொல்லி நான் சொல்லி வைத்திருக்கிறேனே, நீங்க மட்டும் எப்படி மிஞ்சிக்க போறீங்க? இல்லையா அல்லாஹ், நீங்க உங்களோட ரூஹ நீங்களே இழுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இதனால வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சீங்க, இப்ப அந்த சக்கராத்தை நீங்க கொஞ்சம் அனுபவித்து பாருங்க. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில இருந்து அந்த பயங்கரமான கட்டத்துல இவர்கள் அந்த ரூஹ இருக்க ஆரம்பிப்பாங்க. முழு உலகமும் மயானமாக இருக்கும், முழு உலகமும் மயானமாக இருக்கும். இறுதியாக மரணிப்பவர்கள் இந்த உலகத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இழுக்கின்ற நேரத்தில் ஒரு சப்தம் போடுவார்களாம், லவ் கானல் ஹலாயிக், ஏற்கனவே மௌத்தானவர்கள் எல்லாம் அஹியான் ஹயாத்தோடு இருந்திருந்தால் இவர்கள் போடுகின்ற சப்தத்தை கேட்டு சகிக்க முடியாமல் அவர்களுடைய உள்ளங்கள் வெடித்து செத்து போயிருப்பார்கள் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அப்பதானே மலக்குல் மௌத் விளங்குவாரு, சக்கராத்துண்ட இவ்வளவு பயங்கரமா, உடல்ல இருந்து ரூஹு பிரிகின்ற அந்த பயங்கரமான கட்டம் இவ்வளவு கொடூரமானது என்ற நேரத்தோடு எனக்கு தெரிந்திருந்தால் மலக்குமார்களோடு நபிமார்களோடு இன்னும் கொஞ்சம் மிருதுவாக சொஃப்டாக லேசாக நடந்திருப்பேனே என்று அந்த நேரத்தில் யோசிப்பார்களாம் என்றால் அவர்களும் மௌத்தாகி விடுவார். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி யாருக்கு சொந்தம்? அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி, ஜப்பானுக்கு ஒரு ஜனாதிபதி, சைனாவுக்கு ஒரு ஜனாதிபதி, இந்தியாவுக்கு ஒரு ஜனாதிபதி, இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி, அதுல ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒரு தலைவர் வேறு, ஒவ்வொரு பாடசாலைக்கு ஒரு ஒரு மானிட்டர் வேறு, எல்லா தகப்புகளையும் சின்ன சின்ன ஒரு ஜமாத் கொண்டு போவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு அமீர், ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டா அந்த வீட்டுக்கு ஒரு தலைவர், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர், இப்படி எல்லாம் பேர் போட்ட உலகமே, இன்று நான் கேட்கிறேன், இன்றைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? பதில் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டான். அல்லாஹ்வே பதிலை சொல்லிக் கொள்வான். அடக்கி ஆளுகின்ற அந்த தகுதி படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்குத்தான் இன்றைய ஆட்சி சொந்தம். அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, பெயருக்கும் அங்கு ஒரு தலைவர் இருக்க மாட்டார். சுபஹான். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த மௌத்தை விட்டும் இந்த உலகத்தில் யாராலும் தப்ப முடியாது. அது உலக மக்களையும் உலக ஜீவராசிகளையும் மௌத்தாக்குகின்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட மலக்குள் மௌத்தாக இருந்தாலும் அவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகியே தீர வேண்டும். கியாமம், இது 2 கட்டங்கள். ஒன்று பெரிய கியாமம், இப்பொழுது நான் சொன்னேனே, வானம் எல்லாம் இடிந்து விழுந்து, கடல் எல்லாம் நெருப்பெடுத்து, பூமி எல்லாம் துண்டு துண்டாகி, மலைகள் எல்லாம் வெடித்து செதறி, ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம் அது. அது பெரிய கியாம், அல் கியாமத்துல் குபரா. என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துடைய சந்தர்ப்பம் வருகிறது, அது அவருக்குரிய கியாம, தனிப்பட்ட கியாம. கல்லா இதா பலபதி அந்த கட்டத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சூரத்துல் கியாமால வர்ணிக்கிறார். நீங்க நினைக்க வானம் பிரம்மாண்டமான அறிவுகள் வரணும், இன்னும் தஜ்ஜால் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், யஜூஜ் மௌஜூஜ் வரணும், ஆபத்துல்லாஹ் வரணும், இன்னும் என்னென்ன பெரிய பெரிய அறிகுறிகள் அடையாளம் கிடைக்கிறதோ அத்தனையும் வந்து அதற்கு பின்னால் சூரூதப்பட்டு திரும்ப எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாலே இரண்டாவது சூரூதப்பட்டு அதற்கு பின்னால்தானே மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்று நினைக்கிறீங்களா? கல்லா, விஷயம் அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹ் இழுக்கப்பட்டு சக்கராத்துடைய கட்டத்தில் தொண்டை குழியை அடைந்து விட்டால் இவர் இழுத்து இழுத்து எரிப்பாரு. இவர் கடைசி கட்டம் மௌத்தோடு போராடி கொண்டிருக்கிறார், மரத்துள் மௌத்தோடு போராடி கொண்டிருக்கிறாரு. குடும்பம் எல்லாரும் சுத்தி இருந்து இவருக்கு வைத்தியம் பண்றது யாரு, இவருக்கு ஓதி ஊதுறது யாரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கொண்டு போறது, எந்த டாக்டரை வரவழைக்கிறது, என்ன முதலுதவி கொடுக்கிறது, என்ன மாத்திரை கொடுக்கிறது, எங்க சேலை நேர்த்துறது, எல்லாம் அல்லட்டி கொண்டு தட்டமாறி கொண்டிருப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், இப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது, நான் மலக்குள் மௌத்த நேராக கண்டு கொண்டிருக்கிறேன், அவர்கள் கால் மாட்டில் அமர்ந்தவாறு என்னுடைய ரூகை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள், விளப்பம் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் என்னை பாதுகாக்க துடிக்கிறார்கள். நடக்காத சமாச்சாரம், நடக்க போற காரியம் அல்ல. ஒரு கெண்டைக்கால் அடுத்த கெண்டைக்காலோடு பின்னி பிணைந்து கொள்ளும் சக்கராத்துடைய ரொம்ப கொடூரமான கட்டம். எல்லாரும் ஓ பாண்டு இவரை காப்பாற்றுறதும் நெஞ்சு அமுக்கிறதும் அது செய்யறதும் கையை குடிக்கிறதும் மூக்கல கையை வச்சு பாக்குறதும் பெரிய கூத்து காட்டுவாங்க. ஆனா இவர் சொல்றார், அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு தெரியும், நான் இப்ப மௌத்தாகி கொண்டு இருக்கிறேன். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, மௌத்துடைய அந்த கட்டத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி வரணிக்கிற நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் அந்த ஜனாசாவோடு மெனக்கெட்டு கொண்டிருப்பாங்க. எப்படி கஃபன் ஏற்பாடு செய்யறதுக்கு ஒரு கூட்டம், மௌத்தானவர்களுடைய கண்ணை கசக்கி மூடுறதுக்கு ஒரு கூட்டம், அவர்களுடைய உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் அப்படி உதறி அலசும் அப்படி லேசான முறையில் அது மடிந்து முடங்கி இருக்கின்றவைகளை எல்லாம் நிமிர்த்தி கால கையை நீட்டி தக்பீரை கட்ட வச்சு அந்த கத்தில வச்சு அதை அடி கழுவி அதை குளிப்பாட்டுறது யாரு? இப்படி அந்த ஜனாசாவோட கடைசி கட்டத்தில் தடமாறுவாங்களே, மெனக்கெடுவாங்களே. இதே மாதிரி இது துனியால நடக்கும். அங்கால மலக்கு மார்கள் ரூஹோட மெனக்கெட்டு கொண்டிருப்பாங்க. இந்த ரூக யார் எடுக்கிறது, எப்படி போடுறது, யார் கொண்டு போறது? அந்த நேரத்தில் நரகத்துக்கு சொந்தமான மலக்குமார்களும் வருவாங்க, அல்லாஹுடைய அருள் ரஹ்மத்துக்கு சொந்தமான மலக்குமார்களும் வருவாங்க. இவர்களுடைய நிலை எப்படி, இவருடைய மௌத்து எப்படி வந்தது? குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மௌத்தாவினாரா, அல்லது தொழுகைக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும் பொழுது மௌத்தாவினாரா, அல்லது ஃபீ சபீலில்லாஹ் போயிட்டு மௌத்தாகுறாரா, அல்லது நோன்பு முடிச்சு அந்த ரமதானுடைய அல்லது முக்கியமான நோன்புகளோடு அல்லாஹுக்காக பசித்திருந்த நிலைமையில மௌத்தாகுறாரா, அல்லது ஹஜ் உம்ராவுக்கு போற நேரத்தில் ஏதாவது நல்ல அந்த கல்வியாவோட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற இஹ்ராம் புடவையோடு அணிந்து கொண்டு அந்த நிலைமையில மௌத்தாகுறாரா, அல்லது பாட்டு கேட்ட நிலைமையிலையா, அல்லது படம் பார்த்த நிலைமையிலையா, அல்லது சாராயம் குடித்த நிலைமையிலையா, அல்லது சினா செஞ்சு இவர் தௌபா செய்வதற்கு முன்னால மௌத்தாவினாரா, வட்டியோடு சம்பந்தம் வைத்திருக்கிறாரா, எடுத்த கடன்களை கொடுக்காமல் திடீர்ந்து வந்துட்டாரா, எத்தனையோ தொழுகைகளை கலாவாக்கிய நிலைமையில் அடிபட்டு மௌத்தா போனாரா, இந்த முடிவை வைத்து யாருடைய கையில அந்த ரூஹு கிடைக்கும் என்று மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார். நாங்க யோசிக்கணும், இது மாதிரி எனக்கு ஒரு நிலை வந்தா என்னுடைய நிலை என்ன? இந்த நிமிஷத்துல எனக்கு மௌத்து வந்துச்சுண்டா, என் அமல்கள் அதிகமானது நல்லது செய்திருக்கிறேனா அல்லது பாவம் செய்திருக்கிறேனா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும். அக்சிரு விக்ர ஹாதிமில்லா, உன இன்பங்களை எல்லாம் ஒரே அடியாக முறிக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய அல்லது தமிது கொடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டா அந்த வீட்டில் எத்தனையோ சந்தோஷகரமான ஃபங்க்ஷன்கள் நடக்கும். இப்ப பெருநாள் வருகிறது மாஷா அல்லா, அந்த பெருநாளை சந்தோஷமா கொண்டாட எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு அந்த பெருநாளும் நரகமாகி கொண்டிருக்குது. நேற்று முந்தனால் ஒரு 23 வயசு வாலிபர் கட்டாரில் வேலை பார்த்துட்டு வந்தாரு, திடீர்னு சோம் இல்லை, அங்க இருக்கும் பொழுதே காட்டை சின்ன ஒரு கெடி மாதிரி வந்து கட்டி ஒன்று மாதிரி வந்து அதை சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை கட்டி நீக்கப்பட்டாச்சு. ஒரு 10-15 நாள் போகல, திடீர்னு மேல் கையெல்லாம் வருத்தம் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் அல்லது 5 நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை முழு பரம்பரையே, உடம்புள்ளுக்கு முழுக்க தொண்டை குழி வரைக்கும் புண்ணாகி கேன்சர் வந்து தெரியாது. என்ன சொல்ல வாரேன்டா, நாங்கெல்லாம் அந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு சந்தோஷமா கடகடையா ஏறி ஏறி மெச்சுக்கு மெச்சு உடுப்பு வாங்கி பிள்ளைக்கு வேற வயசுக்கு வேற மாப்பிள்ளைக்கு வேற வாப்பாக்கு வேற உம்மக்கு வேற எல்லாம் சந்தோஷமா என்னென்ன பண்டங்கள் செய்யறது எங்கெங்க சஃபர் போறது எல்லாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நிமிஷத்துல அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், மனசால துவா செஞ்சுக்கோங்க, அந்த வாலிபருடைய நோயை லேசாக்கணும் என்று. அந்த வீட்டுடைய நிலை எப்படி இருக்கும் இது தெரியாது. இங்க வந்து எல்லாரும் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நிறைய வெளியே அங்கேயும் இங்கேயும் கடை தெருவுகளையும் கதைத்துக் கொண்டும் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டும். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆரோக்கியத்தை தந்ததற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் வாரார் சின்னொரு பார்சல் எடுத்துக்கொண்டு, இதே நோம்புக்குள்ளதான் எங்க பள்ளிவாசல் ஜனாதாக்கள் அடக்கம் செய்யப்படுகிற பள்ளிவாசல். அக்குற சகோதரருடைய ஊரப்ப நின்று கொண்டிருந்தார், ஒன்றுமில்லை, 30 வயசு. திடீர்னு பஸ்காரர் வந்து பின்னு கெடுக்கிற நேரம் இவர் எதிர்பார்க்கல, அப்படியே டயர் காலில் ஏறிடுச்சு. இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, செய்யறது ஒன்றும் செய்யல, அப்படி கசிஞ்சு அந்த காலில் அந்த கரண்டை காலோடு இவ்வளவு போல வெட்டி கொண்டு வந்து மையவாடியில் அடக்கம் செஞ்சார். அவருடைய பெருநாள் உடைய நிலை இந்த வருஷ பெருநாள் எப்படின்னு யோசிப்பார். அந்த கண்ணியமான கணவான்களை சகோதரர்களை பெரியவர்களை, இது சோதனைகள் நிறைந்த உலகம், இது முசீபத்துகளும் கவலைகளும் நிறைந்த உலகம். அதனால உலகத்துக்கு வருகின்ற பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதுக தட்டி சொல்றா, மௌத்தா போறீங்க. சும்ம ஸபீல யஸ்ஸரா, தாயுடைய கருவுக்குள் குழந்தையை சீராக சிறப்பாக அங்க சம்பூர்ணமாக உருவாக்கிய பெருமை அல்லாஹ்வை சாரும். அந்த உருவாக்கப்பட்ட குழந்தை தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வருகின்ற வழி இருக்கிறதே, அந்த வழியை நேசுபடுத்தியவனும் அல்லாஹ்தான். புள்ள உருவாகி அந்த புள்ள வெளியே வர ரூட்டை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறார். ஒரு புள்ள சராசரி பாரமிகித ஹெல்த் கார்டு எடுத்து பாருங்க, 3 கிலோ 3.5 கிலோ 3.5 கிலோ பருமனான ஒரு பொடி தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து வருகின்ற வழியை லேசிப்படுத்தியவன் அல்லாஹ்தான். அந்த புள்ளைக்கும் சேதம் வரக்கூடாது, தாய்க்கும் சேதம் வரக்கூடாது. லேசான முறையில் அந்த குழந்தையை வெளிப்படுத்துபவன் அல்லாஹ்தான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், ஏற்றப்படுகின்ற சிண்டோ இதுக்கு பவர் இல்லை, அங்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து இதுக்கு பவர் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்தான் அந்த குழந்தையை திருப்ப வேண்டிய டைமிலே பருவத்திலே திருப்பி இறக்க வேண்டிய நேரத்திலே இறக்குகிறார். அந்த பிள்ளைய தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து பக்குவமாக பாதுகாப்பாக வெளியே கொணர்பவன் அல்லாஹ்தான் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றேன்டா, புள்ள வர்றத்தை பத்தி அப்பதான் பேசி முடியல. அடுத்த வசனம் சொல்லுது, சும்மா அமாத்தஹு ஃபாத்பரா, அவன் நாடிய நேரத்துல நாடிய இடத்துல நாடிய வினாடியில நாடிய விதத்துல மரணிக்க செய்வான், நாடிய இடத்துல கபரு தோண்ட ஏற்பாடு செய்வான். நாங்க நினைச்ச இடத்துல எங்களுக்கு அடங்கவுமே இல்லை, அந்த கபூர் ஒரு மனுஷன் எங்க அடக்கம் செய்யப்படணும், என்ன மையத்தை அடக்கிட்டு என்ன ஓதுறோம், மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணில் இருந்துதான் உங்களை படைத்தோம், வஃபீஹா நுஈதுக்கும், அதே மண்ணுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்த்தோம், ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா, திரும்ப செகண்ட் டைம் இரண்டாவது முறை அந்த இடத்திலிருந்தே உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம். ஆயத்துக்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, பூமியிலிருந்து மலக்குள் மௌத்து வந்து மண் எடுத்து கொண்டு போய் மனிதனை படைச்ச அந்த நேரத்தில் எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரு மண் எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்தந்த மண்ணுக்குரிய சிபத்து அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும். மக்காவில் உள்ள மக்கள்கிட்ட உள்ள சிபத்து இல்லை, மதீனாவுடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிபத், அப்படி அப்படி ஏரியாவுக்கு வித்தியாசப்படும். அதுமா எந்தெந்த இடத்திலிருந்து யாரை படைக்க மண் எடுக்கப்பட்டதோ அதே இடத்துலதான் அவருக்கு கபரு தோண்டப்படும். என்னாலதான் மதீனாவுடைய மண் விசேஷம் அடையுது, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மண் எடுக்கப்பட்ட இடம் மதீனா, ஆக விசேஷமானது. மதீனால மௌத்தா போறவங்களுக்கு ஆகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. மனிஸ்தபா யமூத் பில் மதீனத் ஃபல்யமூத், யாருக்கு மௌத்தா மதீனால முடியுமோ அவங்க மதீனால மௌத்தாவ ட்ரை பண்ணுங்க, முயற்சி எடுங்க, எல்லாம் நாடி இடத்துல வரும். இருந்தாலும் எங்கட துவா, எங்கட அமைப்பு, எங்கட தேட்டம், எங்கட ஆசை முரதிலான கூட துவா கேட்பான். அல்லாஹ் மஜல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலி, யாரு என் மௌத்தை உன் நபியுடைய ஊர்ல ஆக்கிரு, வர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், அதே நேரத்தில் ஷஹாதத்தான மௌத்தும் வேணும், இதே மதீனாவுல மௌத்தும் வேணும் என்று சொல்லி அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா கேட்டிருக்கிறார். என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு மனிதன் பிறக்க முன்னாலே எல்லாம் முடிவெடுத்துட்டான், அவர் இறக்கும் தேதி எங்க, அடக்க செய்யப்படும் இடம் எங்க, இதான் உலகம். வரக்குள்ளே மௌத்த பத்தி தான் ஞாபகப்படுத்துறேன். ஆனா சொர்க்கத்தில் அப்படி இல்லை, சொர்க்கத்தில் அப்படி இல்லை. சொர்க்கத்தில் எப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவித்தல் கொடுப்பார். ஏ சொர்க்கவாதிகளே, இதே அறிவித்தல் நரகவாசிகளுக்கும் கேட்கும். ஏ நரகவாதிகளே, கொஞ்சம் எல்லாரும் வந்து வெளியே பாருங்க. எல்லாரும் வந்து வெளியே பார்ப்பாங்க. ஒரு ஆடு கருத்த ஆட்டுடைய ரூபத்தில் அறுக்கப்படுகின்ற காட்சி எல்லாருக்கும் காண்பிக்கப்படும். இப்ப கேப்பா, இது என்ன நடக்குது? யாரெல்லாம் ஒரு ஆடு அறுக்கிற மாதிரி விளங்குது, யதார்த்தம் என்ன, ஹகீகத் என்னன்னு தெரியாது. இப்ப நான் மௌத்தை மௌத்தாக்கி விட்டேன், மௌத்தை மௌத்தாக்கி விட்டேன், மரணத்திற்கே மரணம், அதற்கு பின்னால் யாரும் மௌத்தாகுவது கிடையாது. ஏ சொர்க்கவாதிகளே, நீங்க இனி மௌத்தாவூர் அல்ல. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சந்தோஷமாய். உங்களுக்கு இதுக்கு பின்னால வயோதிகம் இல்லை, உங்களுக்கு இதுக்கு பின்னால நோய் இல்லை. இது 40 கிட்டவாக்குள்ளே சரியான பயன். திக்கு 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 நீக்கும். ஒரு வட்லாப்ப கப் தின்னுட்டு ரெண்டாவது பார்க்கக்குள்ள சுகர் கீகர் ஏறிக்குமோ தெரியாது, பயம். ஒன்றெடுத்தா தின்னே இல்லாது, ஒரு ஆட்டரிச்சியை கண்டா தின்னே இல்லாது, அவருக்கு பார்த்தா கொலஸ்ட்ரால், ஒரு ஸ்வீட்ஸை பார்த்தா தின்னே இல்லாது, அவருக்கு பார்த்தா சுகர், ஒரு உப்பு நிறைந்த பதார்த்தம் தின்னே இல்லாது, அவருக்கு பார்த்தா பிரஷரு, நோய்களும் நொடிகளும் அப்படியே நிறைய. ஒன்றுமே உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க முடியாம திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா சொர்க்கத்தில் எல்லாம் சொல்லுறா பாருங்க, உங்களுக்கு மௌத் இல்ல, உங்களுக்கு வயோதிகம் இல்ல, உங்களுக்கு நோய் இல்ல, குறைந்தபட்சம் உங்களோட மூக்கிலிருந்து சளி கூட சிந்தாது, தடுமல் கூட வராது. சுபஹான், உங்களுக்கு ஒன்றுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, ரெண்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஏப்பம் விட்டாலே நீங்க அத்துணை நேரமும் திண்டதெல்லாம் அந்த ஒரு ஏப்பத்தினால செமித்து போய்விடும். உங்களுக்கு வயசு கூடாது, ஆம்பளைங்களுக்கு 33 தான். நீங்க ஜிம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, பொடியெல்லாம் சும்மா பெருசா காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கை ரெண்டே சும்மா அகலமா போட்டு அப்படி சைடுக்கு பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட ஒவ்வொருத்தட்ட உசரமும் 90 அகலம் 11. சுபஹானம், சொர்க்கவாசிகள் உசரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 கிட்டத்தட்ட 90, 7 அகலம் கிட்டத்தட்ட 11 அகலம். எல்லாரும் ஒரே மாதிரிதான். இப்ப யாருக்கும் கூட்டுறது குறையிறது அப்படி ஒன்று ஒரு அமை கொண்டிருக்கார். அப்ப கொஞ்சம் யோசனை செஞ்சு பாரு, அந்த சொர்க்கவாசிக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொண்டு வரும். சுபஹான், மௌத்தே இல்லை. அதே அழைப்பு, அதே அறிவிப்பு நரகவாசிகளுக்கும் கேட்கும். நரகத்துக்குள் இருந்து கொண்டிருப்பார்கள், ரப்பே அல்லாஹ் பாதுகாக்கடும். நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிற ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அது ஹலாக்கை தான், எங்களை நாசமாக்கிடு. இதை சொர்க்க நரக விடுதலை வானம், சொர்க்கத்துடைய இன்பங்கள் வானம், திரும்ப உலகத்தில் ஒரு அவகாசம் சந்தர்ப்பம் எங்களுக்கு தேவல்ல, நரகத்துடைய அதாவு எங்களுக்கு குறைய வேண்டிய அவசியம் கிடையாது. ரப்பே ஒன்றும் தேவல்ல. யா மாலிக்குது உலனா ரப்பக் ஃபல் யக்தி அலைனா பில் மௌத். மாலிக்கோட ரப்பிட்ட கேளுங்க, எங்களை நாசமாக்கி போட சொல். சுபஹான, அதுவும் நடக்காது. சும்மா லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்க மரணம் கிடையாது. அதாவுக்கு மேல் அதாபே தான். நெருப்பினால் வேதனை செய்யப்படுவார்கள். குல்லமா நஃபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அந்த நரக நெருப்பு அவர்களுடைய தோள்களை, அவர்களுடைய உடம்பை எரிக்க 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 அது அப்படியே எரிந்து சாம்பலாகும். எரிந்து முடிய முன்னால தலைப்பக்கம் எரிந்து முடியும். அப்படியே காலில் இருந்து திரும்ப சதைகள் அப்படியே முளைத்துக் கொண்டு வரும். புதிய புதிய உடம்புகள் நாளுக்கு நாள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி 70,000 தடவைகள் எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு புதுசு புதுசாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லா பாதுகாப்பு கண்ணியமான சகோதரர்களை, கொஞ்சம் இந்த அயன் பாக்ஸ் பண்றதுக்குள்ள கொஞ்சம் கையாண்டுகளை பட்டாலே எங்களுக்கு சும்மா இருக்க இல்லாம நாள் கணக்கில் புண்ணாவே தோல் எல்லாம் உறிஞ்சி அது பார்க்கிறவங்க எல்லாம் அது என்ன இது என்ன, அவர் புள்ள கையை சுட்டு கொண்டா நடக்கக்கூடிய விபரீதம். சும்மா ஒரு 10 சூடான அயன் பாக்ஸுக்கே இந்த பாடுண்டா. 3,000 அல்லாஹுவால மூட்டப்பட்ட நெருப்பு, உலகத்துடைய நெருப்பு, கடல் தண்ணீரினால் 70 கழுவப்பட்ட மண்டியத்தான் அல்லாஹ் உலகத்தில் வச்சுக்கிறார். இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நரகத்தில் இருக்கின்ற வேதனை செய்யப்படுற மக்களுக்கு இந்த உலக நெருப்பு எங்கேயாவது ஈக்குது என்று தெரிஞ்சா ஓடி போயிட்டு அதுல கைலூலா தூங்குவாங்களா. சுபஹானம், கைலூலா தூங்குறன்னா பகல் தூக்கம், அது யாருக்கு வரும்? கடன் இல்லாதவர், நோய் இல்லாதவர், டென்ஷன் இல்லாதவர், குடும்ப பிரச்சனை இல்லாதவர், வியாபாரத்தில் சிக்கல் இல்லாதவர், சும்மா ரிலாக்ஸா எல்லா அமைப்பு சும்மா ஊற்றுகிறாரு, எல்லா பக்கத்தாலையும் காசி கூலி பணம் வந்து கொண்டிருக்கிறது, சும்மா அப்படி சாஞ்சிட்டு சாப்பாடு அடிஞ்சிட்டு கொஞ்சம் சாஞ்சு நிம்மதியா தூங்குறது, இதுதான் கையில் உள்ள தூக்கு. நுகர்வு கொஞ்சம் முந்தி அல்லது நுகர்வு கொஞ்சம் பின்னால தூக்குற ஒரு சிறு பகல் தூக்கம். உலகத்துடைய நெருப்பை கண்டா ஓடி போயிட்டு அதுக்குள்ள கயிறுலா தூங்க பார்ப்பா, அவ்வளவு பயங்கரமாயிருக்கும் நரக நெருப்பு. உலகத்தில் உள்ள நெருப்பு அப்படியே எங்கட மேனியில நுனியில பட்டுச்சீண்டா பட்ட இடத்தை மட்டும் அது சுட்டரிக்கும், ஆனா நரக நெருப்பு பட்டுச்சீண்டா முழு உட முழு சதையம் தின்று கொண்டு வந்து அப்படி உள்ளங்களை கவ்வி விடும். தத்தலிவு வளர் அஃபிதா, ரொம்ப பயங்கரமாயிருக்கும். இந்த நரக நெருப்பில் அப்படி வேதனை செய்யப்பட்டு வேதனை செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு பின்னால ஒரு அழைப்பு வருமா? நரகத்தில் ரெண்டு பகுதி சல்லதாலே சிலம் சொன்னாங்க, ஒரு நரகம் ஒரு மூச்சு விடும், அது கடுமையான உஷ்ணமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மூச்சு வெளியே வரும். உங்களோட காலத்தில் நீங்க உஷ்ணத்தை உணர்கிறீர்களா? சூடு தாங்க முடியாமல் தவிக்கிறீர்களா? நினைத்துக் கொள்ளுங்கள், அது நரகம் தன்னுடைய உஷ்ண காற்றை வெளியேறுகின்ற சந்தர்ப்பம். கடுமையான குளிரை அனுபவிக்கிறீர்களா? நரகத்தில் ஒரு பகுதிக்கு கடுமையான குளிர், அடுத்த மூச்சு கடும் குளிராக வரும். அந்த குளிர் அது நரகம் விடுகின்ற அந்த மூச்சின் தாக்கத்தினால் தான் உலகம் கூட அந்த குளிரை அனுபவிக்குது. ஆனா எங்கள பக்கத்தில் அவ்வளவு பெரிய குளிர் ஒன்று இல்லை மாசா. இரங்கை நாடிக்குதே சொல்லுவாங்க, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இறங்கப்பட்ட இடம் ஸ்ரீலங்கா தான் என்று கிட்டத்தட்ட ஒரு 14 தப்சீர்களுடைய கருத்துக்கள்ல வருகுது. சரந்தி ஜபல் ஆதம் என்று சொல்லித்தான் அந்த ஸ்ரீபாத அந்த மலையை சொல்லுவான். சுருக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸௌ வலா ஜம்ஹரீரா, சொர்க்கம் வந்து நடுநிலையாய் அதிகமான வெயிலும் இருக்காது, கடுமையான குளிரும் இருக்காது, ஒரு சாயங்கால மஞ்சள் நிற மாலை இருக்கிறதே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். தென்றல் காற்று அழகா வீசிக்கொண்டிருக்கும், அதிகமான தாங்க முடியாத சூடும் இல்லை, கடுமையான குளிரும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி சொர்க்கத்தில் இருந்தவங்களை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உள்ள ஏரியாவுக்கு தானே இறக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்க இறக்கிக்கிறானோ என்னமோ தெரியாது. ஸ்ரீலங்கா மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு எங்கட நாட்டில் உள்ள சூழல் எங்களுக்கு தெரியும். வெளிநாடுகளுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா பனி நிறைஞ்சி ஒரு வாகனம் உள்ள ஏற இயலாது, ஏறினா போக இயலாது. அந்த பக்கத்துக்குள்ள போயிட்டு பார்த்தா போனவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா நீங்க சொல்லுவாங்க, கேளுங்க ஒரு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் 8 மணிக்குண்டா அவர் 7:30 ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டரை ஃபுல்லா போட்டு வச்சுக்கும். அப்பதான் 8 மணிக்கு போயிட்டு வாகனத்தில் ஏறும் பொழுது கொஞ்சம் கூல் கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னால பெரிய ஒரு சவலை கொண்டு வந்து இருக்கின்ற பணி எல்லாம் அப்புறப்படுத்தும். பெரிய தாருக்கு போன்ற சப்பாத்திங்கிற எங்க நாட்டில் அந்த கால் கதுமாய் ஷூ எல்லாம் போட்டுக்கொண்டு சும்மா சந்திர மண்டலத்தில் போய் தடங்கின மாதிரிதான் ரோட்ல போகும். இது வருஷத்துக்கு 3-4 மாசம் 5 மாசம் இப்படியேதான் இருக்கு. அதுக்கு பிறகு சூடு அடிக்கிற சூட்டுக்கு அவங்க உடுப்பு தான் ஆய்க்கு சரி. அவ்வளவு மோசமான கிளைமேட்டுகள் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனா எங்கட நாட்டில் அப்படி ஒன்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகவாசிகளுக்கு இப்ப ஒரு அறிவிப்பு வருமா, நீங்க எல்லாம் தயாராகுங்க, உங்களெல்லாம் நாளைக்கு குளிர் ஏரியாவுக்கு அல்லாஹ் மாத்த போறார். எல்லாத்துக்கும் சரியான சந்தோஷம், இவ்வளவு பயங்கரமான நெருப்பில் இருந்துட்டு இந்த குளிர் ஏரியாவுக்கு போட போறது மாத்த போறதுன்றத நினைச்சக்குள்ள எங்களுக்கு அப்ப கொஞ்சம் கூலா இருக்கும் என்ன நெருப்பிலிக்கிறவங்க சுபஹான. அதே மாதிரி சொன்ன நேரத்தில் அப்படியே எல்லாரையும் குளிர் ஏரியாவுக்கு மாற்றப்பட்ட அடுத்த வினாடி கத்துவாங்களாம், கதறுவாங்களாம், யாரெல்லாம் எங்களை திருப்ப நெருப்பிலே போட்டு விடுவாயா, அவ்வளவு பயங்கரமாய் குளிரும் அப்படி சூடும் அப்படி மௌத்தும் இல்ல. நினைச்சு பார்க்கிறார் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகம் இங்கே இது குறுகிய காலவால், இதுல வருகின்ற சோதனைகளும் இதுல வருகின்ற துன்பங்களும் நிரந்தரம் அல்ல, இதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இன்பங்களும் நிரந்தரம் அல்ல. உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க, ஒரு கடல்ல முங்கி எடுக்கப்பட்ட ஊசியில் ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன். தாய்மார்கள் மேல சரியான சத்தம் மாதிரி கொஞ்சம் சத்தங்களை குறைச்சு கொள்ளுங்க, பயான கேட்க வந்தீங்கிறவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க, விருப்பம் இல்லாதவங்க வைத்தோம் கண்ணியமான கடவான்களை சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள இந்த துன்பங்கள் இதோட ஒப்பிடுகின்ற பொழுது உலகத்தில் உள்ள துன்பங்கள் வந்து அந்த ஊசியில இருக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன். மௌத்துக்கு பின்னால் உள்ள துன்பங்கள் கடலை போல் அல்லது அதை விட பன்மடங்கு ரொம்ப பயங்கரமானது. என்ன மௌத்தே இல்லை, அதை நினைச்சு பார்க்கலால் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன முழு பரம்பரையை பாதுகாக்கணும். அதே மாதிரிதான் உலகத்தில் உள்ள இன்பங்கள் நிரந்தரம் இல்லை. உலகத்தில் உள்ள இன்பங்களை தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் எல்லாம் வரும், எல்லா இன்பங்களையும் தவிடு பொடியாக்குகின்ற இந்த மரணத்தை அதிகமாக நினைங்க. அதில் தான் பெருநாளுடைய சந்தோஷமான நிகழ்வுக்கு வந்தேன். உலகத்தில் ஏற்படுகின்ற நோய்களால அந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை கொண்டாட முடியாது. வாழ்க்கையில வீடுகள் எத்தனையோ நல்ல ஃபங்க்ஷன்கள் நடக்கும், திருமண வைபவம் நடக்க போகுது, குடும்பத்தில் சும்மா ஹோ 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 நீக்கும் எல்லாம் ஃபுல்லா ஜொலியா என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் கலகலப்பா சிரிப்பாங்க கதைப்பாங்க, எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு சந்தோஷம். அந்த வீட்டில் உம்மாவோ வாப்பாவோ ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறேன்டா, அது இன்னமொரு வகையான சந்தோஷம். ஹஜ்ஜிக்கு போனவங்க வர்றேன்டா, அது இன்னமொரு வகையான சந்தோஷம். திருமணம் முடித்தவங்களுக்கு குழந்தைக்கு தயாராக கூடிய ஒரு நிலைமையில ஒரு கர்ப்பிணியுடைய இஸ்தானத்துக்கு ஒரு பெண் மாறுகிறாள் என்றால் அந்த வீட்டில் இன்னமொரு சந்தோஷம். அந்த புள்ள கிடைச்சி அகீகா சாப்பாடு, அதுல இன்னமொரு சந்தோஷம். இப்படி நிறைய சந்தோஷங்கள் மாறி மாறி வந்து கொண்டே போகுது. ஆனால் இந்த எல்லா சந்தோஷங்களையும் ஒரே அடியாக குழி தோண்டி புதைக்கின்ற அந்த வீட்டில் யாராவது கண்ண மூடினா மையத்து வீடு மாதிரி என்று சொல்லுவோமே, அதை கொஞ்சம் அதிகமா நினைச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டாடுங்க ஒரு நாளைக்கு அளப்போறீங்க, எவ்வளவு இன்பங்கள் உங்களோட வீட்டில் குதூகலமாகட்டும். ஒரு நாள் ஒரு கவலை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, எப்ப வரும், எந்த வடிவத்தில் வரும், அது நோய் வடிவத்திலேயா அல்லது மௌத்துடைய வடிவத்திலேயா யாருக்கும் தெரியாது. சமீபத்தில் இந்த கன்னி பகுதியில் ஜனாசா காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாக்கி பிள்ளைங்களை அந்த டவுன் பகுதியில் வந்து உம்மா வாப்பா வந்து ஆட்டோவில் அல்லது ஸ்கூல் வேன் ஹேர்கள் இங்கே நிற்கலாம் ஏற்றி அப்படி கையை காட்டிட்டு போகிறது வழக்கு. அந்த மாதிரி வாப்பா வெளிநாட்டில் உம்மா வாரா 9 வயசு மகள், 6 வயசு மகள், ரெண்டும் ஒரே உம்மாக்கு கிடைச்ச புள்ள, தாத்தவும் தங்கச்சி ரெண்டு பேரையும் அந்த திருவில்ல ஏற்றிட்டு அது போகும் வரைக்கும் கண்மறையும் வரைக்கும் இருந்து கையை காட்டிட்டு அப்படியே உம்மா திரும்பியாச்சு. திரும்பி ஒரு 2-3 நிமிஷம் போகல, முன்னால டிராபிக்கால நிக்கிறாங்க, டிரைவர் பயந்துட்டாரு, திருவில்லுக்குள்ள 7 பிள்ளைகள், போனா போலீஸால் எழுதிடுவாங்க, அதனால இந்த 2 பேரையும் இறக்கினாரு. கொஞ்சம் இறங்கி உமா அந்த தூரத்து ஒரு 100 மீட்டர் தூரத்தை காட்டி கொஞ்சம் நடந்து வாங்க, நான் அங்கே வீலை பார்க் பண்ணி நிப்பாட்டி கொள்றேன், போலீஸை தாண்டி வந்ததுக்கு பின்னாலே உங்களை ஏத்தி கொண்டு போறேன் சொல்லி போலீஸை கண்டனே முள்ள மெதுவா 2 பேரை இறக்கிட்டு இவர் கூலா போனாரு. இந்த 2 பிள்ளையும் கையை பிடிச்சு கொண்டு கதைச்சு கதைச்சு வருகிறது. நடக்க போற விபரீதம் தெரியாது. திடீரென்று பெரிய ஒரு மணல் டிப்பர், பெரிய டிப்பர் மணல் வந்து 2 பேரையும் அடிச்சா 2 பேரும் வீசென்று செதறந்து போறாங்க. அதுல தங்கச்சிக்கு நிறைய பலத்த காயத்துக்கு மத்தியில பல நாள் ஐசியூக்கு பின்னால தப்பிருச்சு. அந்த 9 வயசு மூத்த புள்ள இடுப்புக்கு கீழால ஒரு துண்டு கூட இல்லை, அது சின்னொரு கெப்பன். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, இந்த நிலைமை அந்த உம்மக்கு அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி ஆக்குற நேரம் நினைச்சு பார்த்தீப்பாவா? அந்த பிள்ளைங்கள் போய் லஞ்ச் பாக்ஸ்ல அந்த சாப்பாட்டை பிரேக்ஃபாஸ்ட போடுற நேரம் இதை தின்ன முன்னால அந்த புள்ள 2 பேரும் போயிட்டு சேரப்போகுதுன்றதை நினைச்சு பார்த்தீப்பாவா? அல்லது அந்த புள்ளதான் அன்றைக்கு செஞ்ச ஹோம்ஒர்க்குகள் எல்லாம் காட்டணும் பிடிக்கணும் சொல்ற எதிர்பார்ப்புல போகுது? நான் இந்த பயணமே இந்த வாழ்க்கையில கடைசி பயணம், நான் கபருக்கு போக போறேன் சொல்லி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்பாங்க. நினைக்காதது நடக்கிறதா இந்த உலகம், நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா சுவர்க்கம். இனிமான சகோதரர்கள், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது என்று தெரியாது. என்ன வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் அடுத்த வினாடி என்ன நடக்க போகுது என்று தெரியாது. உடம்புக்குள்ள என்னென்ன அமைப்புகள் உருவாக போகுது என்று தெரியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போலி வாழ்க்கை ஏமாந்துடாதீங்க, உறவுகளால் ஏமாறாதீங்க, உங்களோட செல்வங்களால ஏமாறாதீங்க, உங்களோட வியாபாரத்தினால ஏமாறாதீங்க. எதை செஞ்சாலும் தேவைக்கு செஞ்சுக்கோங்க. திருமணமா சுண்ணத்தாக்கப்பட்டீங்க, இது ஒரு அமல நான் செய்தேன் நியத்து வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையா, இது சாதாரணமான எங்களுக்கு வாழ்ந்து முடிச்சிட்டு எங்கட பேரை நிலைநாட்டிட்டு போறதுக்கு நல்லா குடும்பத்தை உருவாக்கல்ல, இந்த பொறுப்பை தந்திருக்கிறான், அந்த பரம்பரையை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை தந்திருக்கிறான், அந்த பொறுப்போடு செயல்படுங்க. எல்லாமே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்துதான் நாங்க செயல்பட வேண்டியதாய், அப்படி இல்லைன்னு சொன்னா மாற்றிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டிருவோம் கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி மனிதன் இந்த மௌத்தை பத்தி சிந்திக்கோடும். என்ன மௌத்துடைய ஆரம்பம் தான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அண்ணா சுனியாம் இதா மாத்து பந்தபகு, மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறாங்க. எப்ப சக்கராத்துக்கு வந்து மௌத்த காணுகிறார்களோ, மரணத்தை அனுபவிக்கிறார்களோ, அப்பதான் விழித்துக் கொள்வார்கள். ஆனால் பயன் இல்லாமல் போய்விடும். புத்திசாலியா இருந்தா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமா வச்சு அதற்கு பின்னால தனியே போகின்ற அந்த இடத்துக்கு தேவையான விடயங்களை எல்லாம் முன்கூட்டியே சேகரித்து அனுப்பி வைப்பவர் தான் உங்கள் ஆகப்பெரிய புத்திசாலி என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டு வச்சிருக்கிறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில வாருதுதான் முக்கியமான நோக்கமாயி. ஏன்னா எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா உலகத்தை அவங்க மதிக்கவே இல்லை. ஏன்டா தெரியுது ஏமாற்றக்கூடியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையுடைய மாயை உங்களை ஏமாத்திரவான. சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், எங்கட அமளிபாதத்துகள் சீராக இருக்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் வானாண்டு சொல்லுகிறானோ அதை நாங்க அங்க சம்பூர்ணமா விட்டு ஒதுங்கி நடக்கணும். எல்லா அமைப்பும் தான் பாவங்கள் எங்கட உறுப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கிறான் சோதனைக்காக வேண்டி. லத்துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃஉஆத குல் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விசாரிப்பார். கண்ணை நான் எதற்காக தந்தேன், அதால என்ன விஷயங்களை பார்த்திருக்கிறாய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குர்ஆனை திறந்து பார்த்திருக்கிறாய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பெத்த தாய் தகப்பனை மலர்ந்த முகத்தோடு பார்த்திருக்கிறாய், என்னென்ன அசிங்கமானவைகளை பார்த்திருக்கிறாய். நீ பார்த்தவைகளை எல்லாம் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது நல்லவைகளை பார்ப்பதற்காக வேண்டி ஒதுக்கிய நேரம் அதிகமா அல்லது மோசமானதை பார்ப்பதற்காக வேண்டி ஒதுக்கிய நேரம் அதிகமா? காது அப்படித்தான், நாக்கு அதுவும் அப்படித்தான். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு எதிராக பேசும். அவர்களுடைய வாய்க்கு நாங்கள் பூட்ட போற்றுவோம், அவர்களுடைய தொடைகள் செய்த பாவங்களை எங்கள்கிட்ட பேசும், அவர்களுடைய கை செய்த பாவங்களை செஞ்ச வினைகளை எங்கள்கிட்ட பேசும், நாக்குக்கு பூட்டு போற்றுவோம், உறுப்புகள் எல்லாம் செஞ்ச பாவங்களை முன்னால வந்து அல்லாஹுடத்துல சமர்ப்பிக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றார். இங்க எல்லாம் எங்கட கண்ட்ரோல், இங்க எல்லாம் அல்லாஹ் எங்கள்கிட்ட தந்திருக்கிறார். நாக்கு நாங்க நினைச்சா போய் பேசும் தான் போய் பேசும், கால் பாவத்தின் பக்கம் நடக்கணும் என்று விரும்பினா கால் பாவத்தின் பக்கம் நடக்கும், பாவத்தை பிடிக்கணும் என்று கை நாங்க நினைச்சோம்னா இந்த கை பிடிக்கும். ஆனா கியாமத்தில் அது நடக்காது. எல்லாமே முழு கண்ட்ரோலும் அல்லாஹுடைய கையில வந்தது. படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் முழு ஆதிக்கத்தையும் கையில் எடுப்பார். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எங்கட உடம்பு உறுப்புகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்புல நாங்க கழித்துக் கொள்றதோட எங்கட குடும்ப வாழ்க்கைக்கிறே இதையும் சீராக சிறப்பாக நாங்க அமைச்சு கொள்வோம். நிறைய ஆண்கள் மீக்கிறீங்க, பெண்கள் மீக்கிறீங்க, அநேகமா பெண்கள் இருந்து வேலையில் போல இருக்குது, இன்னும் கழிச்சு கொண்டு தான் ஐக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் பிளவுகள் ஏற்படுது. சமீபத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு கணக்கெடுப்புல ஒரு கசப்பான ஒரு உண்மை, அந்த வருஷத்துல நடந்த இஸ்லாமிய திருமணங்கள் கல்யாணங்கள் இந்த கல்யாணங்களுடைய எண்ணிக்கையை விட முடிந்த கல்யாணங்கள் முறிவில் அல்லது முடிவில் அல்லது தலாக்கில் டிவோர்ஸில் போன எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. என்ன குடும்ப வாழ்க்கையை பத்தி தெரியாது, கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த புனிதமான உறவை பத்தி தெரியாது, ஒரு மாப்பிள்ள மனைவியோடு எப்படி நடக்கணும் தெரியாது, அல்லது மனைவிக்கு இந்த மாப்பிள்ளையோட எப்படி நடக்கணும் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பெண்கள் இருக்கிறாங்க, அமளி பாதத்தை பெருசா தூக்கி பிடிச்சு கொள்வாங்க, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல குறை செய்வாங்க. அல்லது சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க, அமளி பாதத்துல 100க்கு 100 மீக்கிறாங்க, ஆனா மனைவியோட விஷயத்துல மிச்சம் மோசமா நடந்து கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க, கைருக்கும் கைருக்கும் லியஹ்லிஹி, உங்கள் சிறந்தவர் உன் மனைவியோடு சிறந்த முறையில் நடப்பவரே. அதே மாதிரி மனைவிமார்களுக்கும் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் சுஜூதி செய்யறதை அனுமதிக்க மாட்டேன். அப்படி யாராவது யாருக்காவது சுஜூதி செய்ய அனுமதி இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிமாரையும் கணவனுக்கு சுஜூதி செய்யுமாறு நான் பணித்திருப்பேன் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்லவார் என்றால், கல்யாணம் முடிக்கிறாங்க, சின்ன ஒரு பிரச்சனை, டிவோர்ஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு வேற மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு வேற கணவன் மாதிரி இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேருக்கும் கிடைச்ச புள்ள ரெண்டு பேரும் இல்லாமல் நடு ரோட்ல அலைஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. என்ன அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை, குடும்ப வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு, நான் எப்படி நடக்கணும் என்ற தெளிவு மாப்பிள்ளைக்கு இல்ல, அந்த மனைவிக்கு இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இதெல்லாத்தையும் நாங்க படிப்போம். குடும்ப வாழ்க்கை என்ன, நான் எப்படி நடக்கணும். உமா உதாரணம் பாருங்க, மார்க்கம் சொல்லுது, ஒரு கணவன் கல்யாணம் முடிச்ச கணவனும் மனைவியும் சுண்ணத்தான ஒரு நோன்பு வருகிறது. உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன், அரபாவுடைய நோன்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரபாவுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள் நோன்ப குடிச்சா, முந்தின வருஷம் அதுக்கு பிறகு வார வருஷம் 2 வருஷத்துடைய சகல பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருவார். இப்ப கல்யாணம் முடிச்ச புதிய ஜோடி, இப்ப மனைவி பாக்குறார் நல்ல பக்குவமான ஃபேமிலியில வளர்ந்தவ, அந்த சுண்ணத்தான நோன்பு ஒன்றையுமே மிஸ் ஆகாம தப்பாம தவறாம கண்டினியூவா தொடர்ந்து பிடிச்சு கொண்டு வரவ, இப்ப மாப்பிள்ளைக்கு சப்ஜெக்ட் தெரியாது வச்சுக்கருவோம், இவர் கல்யாணம் முடிச்ச புதுசி இரவு சாப்பாடு அடிச்சாச்சு, மனைவி இன்னும் கிச்சனுக்குள்ள, இந்த நேரத்துல மாப்பிள்ளை கேட்கிறாரு, டினரத்தானே எடுத்துட்டாப்பா, இன்னும் என்ன பண்றீங்க, இல்ல நாளைக்கு சுண்ணத்தான நோன்பு தெரியாத அரசாவுடைய நோன்பு, நான் எனக்கு தெரிஞ்ச 10 வயசுலேருந்தே என் ஃபேமிலி எல்லாம் நாங்க பிடிச்சிட்டு வரோம், அதனால தயவு செய்து இந்த நோன்பையும் நான் பிடிக்க போறேன். இப்ப மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, நாளைக்கு நீங்க அந்த சுண்ணத்தான நோன்பை பிடிக்க வானாம். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மீறி இந்த பொம்புல அந்த நோம்ப பிடிச்சாலும் தான் நரகவாதி ஆகிடுவார். மாப்பிள்ள சுண்ணத்தான் அமல வானா செய்யறது ஹராம். லுகர் தொழுதுட்டு வாராரு, ஓடோடி சரியான பசியில வாராரு, மேல் நடுக்கம், சில பேருக்கு சுகர் இருக்கும், சில பேர் திண்ட உடனே தொழுத உடனே சாப்பிடணும் போல இருக்கும், பசியில வாராரு, கதவை தட்டினா மனைவி வந்து கதவை திறக்கிறா, தொழுகுறத்து கொடுத்த உடுப்போடு அப்படியே வந்தீங்கிறா, பசி ஆகிடுது சோத்த போடுங்க என்றாரு, மனைவி சொல்றா லுகர தொழுதுட்டேன், இன்னும் 2 ரகா சுண்ணத்தை தொழுதுட்டோடி வந்துடுறேனே என்று சொல்லி லுகருடைய சுண்ணத்தை தொழுதால் அந்த தொழுத சுண்ணத்து 2 ரகாத்தும் போதும், அவனை நரகத்துக்கு அனுப்பு. தொழுத ஹராமாய் மாப்பிள்ள சொல்றதுதான் அங்களை செய்யும். இதுக்கு எத்தனை பெண்களுக்கு தெரியும், இது ஒன்று ரெண்டு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கேயாவது மசாலா வந்தீங்கதா, கல்யாணம் முடிக்க முன்னால் ஒரு குமரப்புள்ள ஊட்டிக்குது, வாப்பட அனுமதியோடு தான் சுண்ணத்தான நோம்பு பிடிக்கணும், அப்படி வந்தில்லை. வாப்பட அனுமதி இல்லாமல் என்ன சுண்ணத்தான் அவளும் செய்யலாது இல்லை. எப்ப கல்யாணம் முடிச்சு இல்ல தரசு என்ற பட்டம் சூட்டப்படுகிறாளோ அப்ப முழு பொறுப்பும் கணவண்ட மேல வந்தது. ஆனா பரதான நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் மாப்பிள்ள வானண்டாலும் சரி, ஜல மாப்பிள்ள மாதிரி இதை காரணமா வச்சு பேங்க் கேட்டீங்க தானே நோன்பு பிடிக்க வானு சொல்லிதான் இப்போ நாளைக்கு போயிடுச்சு. சுண்ணத்தான நோன்பு சுண்ணத்தான தொழுகை, சில ஆளுகள் பரலான தொழுகையை கூட தொலை விட்டுறது, அப்படின்னா இயலாது. இது சுண்ணத்தான அமலுக்கு நான் இங்க உதாரணமாக சொல்லி தருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சஹாபி தபரானியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. வீட்டுட்டு போற நேரம் மனைவி வீட்டை சொல்லிட்டு போனாங்களா, இந்த பாரு நான் வரும் வரைக்கு நீ வெளியே போயிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. மனுஷன் போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த மனைவியிட வாப்பக்கு சோம் இல்லை, அவனை வாப்ப நோயாளி ஆயிட்டான், கடுமையான வருத்தம். இப்ப என்ன செய்யறது, மாப்பிள்ள வெளியே போவானான்ட்டாரு, வாப்ப நோயாளி ஆயிக்கிறாரு, வாப்பா பார்க்கணும், ஒன்னும் செய்ய வழி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு கண்டு பண்றதை பத்தி காரசாரமா சொல்லிக்கிறாங்க, உடனே மெசேஜ் அனுப்புறாங்க, உத்தரே ரசூலல்லாஹ், என் மாப்பிள்ள போகும்பொழுது இப்படி ஒரு போடு போட்டுட்டு போயிட்டாரு, ஆனா இந்த வாப்பா இப்ப படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, நான் வாப்பாவை மட்டும் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடட்டுமா சொன்னாங்க. அத்தி ஈ சௌஜக்கி, மாப்பிள்ளையை கட்டுப்படுங்க. ஒன்னும் மண்ணல சும்மா இருந்துச்சு. அடுத்த நாள் வருகிறது, உன்னோட வாப்ப மவுத் நல்ல இன்னும் மாப்பிள்ள வரல, அதுக்குள்ள வாப்ப மவுத்து. இப்ப கேட்கிறாரு, யார சொல்ல மையத்தை கொஞ்சம் போய் பார்த்துட்டு ஓடி வந்துடட்டுமா, கூடாது, உன மாப்பிள்ளையோட சொல் தான் உங்களுக்கு முக்கியம், மாப்பிள மையத்தல்ல, நீ எங்கடாக்கிட்ட சொல்லி தான் முடிஞ்சு. அப்படி மையத்துன்னு வந்தாலும் மாப்பிள்ளையிட்ட கேட்கறது எப்படி போனாலும் இருக்கிறது எல்லாம் தட்டப்படன் ஹேண்ட்பேக்குள்ள போட்டு குத்தி எடுத்து தட்டப்படன் திரும்பிடும், நீங்க வாங்க நானா ஓடி வாங்க ஏறி போயிட்டு மையத்துக்குள்ள வச்சுட்டான், விஷயம் கேள்விப்பட்டுச்சாண்டுவாங்க. இது வாப்ப மவுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாப்பிள்ளையோட அனுமதி இல்ல வரல என்னவர், உனக்கு மையத்து தேவல்ல. ரசூலுடைய பேச்சு இதுக்கு அங்கால ஒன்றுமில்ல, மார்க்கம் பேசாம இருந்துட்டாங்க. மையத்தை கொண்டு போய் அதை குளிப்பாட்டி தொழுவ வச்சு அடக்கம் செஞ்சுட்டு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இருந்து சிரித்த முகத்தோடு எழும்புறாங்க. சொல்றாங்க, இந்த ஜனாதாவுடைய மகள் அவக்கு போய் ஒரு நன்மாராயன் சொல்றேன், அவசரமா போய் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மாப்பிள்ளையோட சொல்லுக்கு வழிபட்ட பறக்கத்தினால இந்த ஜனாதாவுடைய சகல பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டார். அப்ப ஒரு ஒரு உம்மை வாப்ப மௌத்தா போனா புள்ளைக்கு என்ன தேவை, அவங்க சொர்க்கவாசியா போகணும் அவ்வளவுதானே. அதனாலதான் ஒவ்வொரு பெருநாளும் யாசை கிதாப தூக்கிட்டு கபர் அடிக்க போறோம், அந்த உம்மை வாப்பக்காகவே இந்த துவா செய்யறோம். எங்கேயா சதக்காக்கள் தர்மங்கள் பள்ளிவாசலுக்கு குமரிகாரியங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உம்மை வாப்பட பேர்ல நாங்க கொடுக்கிறோம் என்னத்துக்கு, அவனுக்கு கபரு சொர்க்கமாகணும், அந்த முதிய வயது முதிர்ந்தவர்கள் வேதனை செஞ்சிடப்படாது யாருலான்னு சொல்லி அந்த பறக்கத்தான் எங்களுக்கு தேவை. எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி எழுதுறாங்க, சரி அந்த உம்மடையும் வாப்படையும் மகளையும் அந்த வீட்டுக்குள்ள தூரம் எத்தனை மைல் எத்தனை கிலோமீட்டர், புலன்னாறுவ கதிர்வல அல்லது காத்தாங்குடி புலன்னாறுவ இந்த மாதிரி தூரம் இருக்குமா? ஒரே வீடு ஒரே பவுண்டேஷன், கீழ்த்தட்டுல வாப்ப மேல்தட்டுல மகள். சொன்னால் செல்லற நம்புறதுக்கு மறுப்பீங்களோ தெரியும், அல்லாஹுவாலம். ஹதீஸ்ல வருகிறது வெளியால வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால வெளியே வராமலே இருந்துட்டான். ஏன்னா இப்படியான சம்பவங்களை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுடைய கட்டுப்பாட்டை எங்களுக்கு உணர்த்து. நல்ல கண்ணியமான கணவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதே மனைவிமார்களும் உணரும். இதே கல்யாணங்கள் நடக்குது, சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, பொம்பளையோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க வரான், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இவ மூத்த மகளும் மருமகனும் வரத்தானே வேணும், ஆனா மருமகன் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேணும். அன்றைக்கு அவட்ட முக்கியமான அந்த வியாபாரத்துடைய ஓனர் உரிமையாளர் வாரார், முக்கியமான மீட்டிங். இவர் சொல்லிட்டாரு வீட்டுல சொல்லுங்க, முக்கியமான மீட்டிங், எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க, முடிச்சிட்டு அவசரமா வாரேன் போகும். அப்ப இந்த பிள்ளையும் எடுத்து வாப்பட்ட சொல்லிச்சு, இப்படித்தான் வாப்பா எங்களுக்கு இவருக்கு வந்து குறையல, கொஞ்சம் முக்கியமான ஒரு மீட்டிங்கிறார். வாப்ப தூக்கி பிடிச்சு ஆரம்பிச்சுட்டார், நாங்க எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தான் இவருக்கு மீட்டினும் மண்ணம் கட்டியும் அதுவும் இதுவும், அவர் ஈகிரமா இருக்கட்டும், நான் டிரைவரோட வாகனத்தை ஜீப் அனுப்புறேன், நீ ஏறி வாங்க. அப்படி அரப்படிச்ச வாப்ப மாறுமீக்கிறேன். இவவும் என்ன டிகிரி மாதிரி ரெடி ஆவினா, மாமி மாம மூட்டுக்குள்ள ஒரு வார்த்தை பேசவே இல்லை, தடபடன்னு ரெடி ஆகி டொக்க டொக்கன்னு சத்தம் வர ஸ்லீப்பரையும் போட்டுக்கொண்டு ஜீப்ல ஏறி புஷ்குனு போயிட்டு மாப்பிள்ள போனியும் பாவம் ஓடோடி வாழாது, அடைய மைனி விஷயம் இருக்குது, மாமா வீட்டுக்கு போகணுமே, வைஃப் பார்த்துக்கொண்டு இப்பவே சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடோடி வேர்வையோட வாழாரு, வந்து உம்மட்ட கேட்கிற உம்ம மூஞ்ச ஒரு மாயா வச்சுக்கொண்டு அங்கால வாப்பட பார்த்தா அவர் அங்கே திரும்புறாரு, என்னன்னு தெரியும், எங்க இவ பாப்ப சொன்னா அவர் டிரைவரோட போயிட்டாள். நான் யாரு டிரைவர் என்ன இல்ல, வாப்ப உண்ட மாமா ஆதரிப்பி, நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நாங்களும் ரெண்டு பேரும் கல்லு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாம அதை ஏறி போனோம். இவருக்கு வந்த ஆத்திரத்தில் எடுத்தாரு கோல டயல் பண்ணினாரு, ஹலோ பேசி சலாமும் இல்ல ஒன்றும் இல்ல, உனக்கு தலாக் உனக்கு தலாக் உனக்கு தலாக், நீ வாப்பவோட இடிட்டு வச்சுட்ட. இப்ப இங்க பத்துவா கேளுங்களே, இப்ப போயிட்டு முடிஞ்சு வாழ்க்கை அதோட முடிஞ்சு. ஒரு புத்திசாலி வாப்பான என்ன செல்லணும், மகனுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வாங்க, அவசரம் இல்லை, நாங்க இங்கீகிறோம் தானே, எல்லாரும் பார்க்கிறோம், அவருக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கோ, இதைத்தானே புத்திமதியா சொல்லணும். இது வாப்பக்கும் தெரியாது, அங்க வாப்பட மையத்துக்கே போவானா சொல்லலாலே செல்ல, இது மதனிய மாப்பிள்ள பொன்பாக்க வார பங்கனுக்கு போகல, ஏற்கனவே முடிந்த கல்யாணம் அப்படியே முறிவுல போகும். இதெல்லாம் என்னத்துக்கு நடக்குதுன்றா, விளப்பம் இல்லை, மார்க்கத்துடைய விளப்பம் இல்லை, மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையில பத்தி நம்பிக்கை இல்லை. கனிவான சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசல, ஒரு மணித்தியால முடியுது, இதெல்லாம் புரிந்துணர்வோட நாங்க கொஞ்சம் அடக்கத்தோட கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோமா? சும்மா எல்லாரும் முடிக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எல்லாம் இங்க பேசிக் வந்து குடும்ப வாழ்க்கை சீரானாத்தான் அதுக்கு பின்னால வர பரம்பரை சீரா. எந்த ஊருக்கு நீங்க போங்க, பயானுக்கு இந்த பக்கம் பெருசா அப்படி ஒன்று நான் காணல, இந்த எங்களை கண்டி பக்கம் அப்படி இப்படி போற நேரம் பள்ளி வாசலுக்கு ஈக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரௌட் பொடிய மாறின, வெளியே பாலத்தடியிலையும் கடையோரங்களிலும் பசார்களிலும் இப்படித்தான் இருக்கிறான். கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை, கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. அவருடைய தோற்றத்தை பார்த்தா, அவன் வெட்டிக்கிற முடிய பார்த்தா, இந்த புள்ள உம்மை வாப்ப இல்லாத ஆட்களோ தெரியாது. ஏன்னா நாங்க சின்ன வயசுல அப்படி முடி வெட்டியிருந்தா வாப்ப கூப்பிட்டு தலையை வெட்டிப்பார், என்னடா இது முடி வெட்டிடான்னு புரடியை பிடிச்சி அட்டிச்சுனா செதறண்டு போயிட்டீக்கும். இப்படி உண்மை மாறும் அப்படித்தானே, வாப்ப மாறும் பேச விடுறதில்லை, அந்த உண்மைக்கும் பட்டிக்கும் மாதிரி. அந்த காலத்துல வாப்பாண்டா எல்லாரும் நடுங்கி நின்றான், இந்த அப்படி ஒன்று இல்லைன்னா குடும்பத்துக்குரிய ஒரு அமைப்பு, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு, நடுங்கி வரும் பேசிக் பவுண்டேஷன் கணவன் மனைவி தான். எனவே இந்த கல்யாணம் முடிக்க முன்னால நகை வாங்குறதுக்கு துபாய் போறாங்க, ரூம் செட் வாங்குறதுக்கு பேங்காக் போறாங்க, இதெல்லாம் செய்ய பிரச்சனை இல்ல. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னால ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால திருமணம் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க, அது சம்பந்தமான பயான் சீரிகள் எடுத்து கொடுங்க. ஒரு மாப்பிள்ளையோட பொறுப்பு என்ன, ஒரு மனைவியோட பொறுப்பு என்ன, குடும்ப ஒரு மனைவியுடைய இடத்துக்கு போனா நீ எப்படி நடந்து கொள்ளணும், உன் உம்ம வாப்பாக்கு உனக்கு என்ன கடமைக்குது, உன் மாமி மாமாக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன, உன் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவரின் மூலம் கிடைக்கப்பெற்ற பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கணும். இது ஒன்றும் இல்லை, வயசு வந்துருச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போனோம், மாலை கொடுக்குறீங்களா, என்ன வந்து வாகனம் விற்கிற மாதிரி மகளை கொடுக்கிறீங்களா? பார்த்துக்கொண்டுதான் ஐகிறோம். இல்ல மகன் வெளிநாட்டிலிருந்து வாராரு, ஒண்ணு பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அப்படியா? சரியா, வெளிநாட்டுக்கு போனாரு, என்ன செஞ்சாரு, யாரோட ஈக்கிறாரு, எப்படி ஈக்கிறாரு, எத்தனை வருஷம் வந்துட்டு திரும்ப போவானா இல்லையா? அப்ப போறேன்டா என்னத்தை கல்யாணம் ஒன்று யோசிக்கிறல, வெளிநாட்டிலயா? சரி, நடக்குது. சமீபத்தில் கல்யாணம் நடந்துச்சு, மா புரோக்கர் வந்தாரு, வந்து சொல்லிட்டாரு கனடா அழைக்கிறார் மாப்பிள்ளை, மாஷா அல்லாஹ் வாப்பக சுப்ப ஓண்டு கற்பனை போகுது, என் மகள் கனடாக்கு போக போறாளா? விசாரிக்கல ஒன்றுமே. மாப்பிள்ளைக்கு 38 வயசு, புள்ளைக்கு 17 வயசு. சரி வரல. நியமன சகோதரர்களை பெரியவர்கள் கல்யாணம் என்ன கேளுங்க, படியுங்க, இல்லாட்டி சும்மா எல்லாரும் நீஞ்சிடாங்க, நானும் நீர் என்று சொல்லி இந்த மண்ணம்பட்டி பாலத்தில் போயிட்டு பாண்டா செத்து போயிட்டு என்ன ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி கல்யாணம் உண்டா எல்லாம் முன் பின் அறிஞ்சி அந்த வாழ்க்கையில எடுத்து வைக்கிற நேரம் தான் அந்த குடும்ப வாழ்க்கை சீராகும், எங்க அமளிவாதத்தை சீராகும், புரிந்துணர்வு வரும். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் தெளிவோட எதிர்கால திட்டங்களை போட்டு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம், ரஹ்மானே எல்லா பாவங்களையும் மன்னித்து தருவாயா. யாழ்ல இந்த சங்கையான முபாரக்கான ரமதானுடைய மாதத்தை வடமை மாத எங்களுக்கு நசீபாக்கினார் யாழ்லா. ஆனாலும் கூட அதிகமான காலங்களை நேரங்களை உங்களுடைய வழிபாட்டில் கழிக்க நாம் தவறிவிட்டோம் ரஹ்மானே. ரஹ்மத்தை கேட்குமாறு 10 நாட்களை ஒதுக்கி தந்தாய், ஒரு நாளாவது தனியே அமர்ந்து அந்த ரஹ்மத்தை நினைத்து, எந்த ரஹ்மத் இல்லை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சுவர்க்கம் செல்ல முடியாதோ, அந்த ரஹ்மத்தை கேட்க தவறிவிட்டோம் யாழ்லா. நீ எங்களை பெற்றெடுத்த தாயை விட பன்மடங்கு எங்களோட இறக்கம் உள்ள ரப்பு யாழ்லா, அந்த ரஹ்மத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயா. செய்த பாவங்களுக்கு தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்து கை சேதப்பட்டு தௌபா செய்வதை மறந்துவிட்டோம் யாழ்லா. அந்த 10 நாள் எங்களை விட்டு கழிந்து விட்டது ரஹ்மானே, ஆனால் தௌபாவுடைய வாசல் இன்னும் திறந்தே இருக்கிறது ரஹ்மானே. எனவே அந்த பாவ மன்னிப்பை எங்களுக்கு நசீபாக்குவாயா. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயா. அதிகமான பாவங்களை தெரிந்து கொண்டே செய்திருக்கிறோம் யாழ்லா. தெரியாமல் செய்த பாவங்கள் மிக குறைவு நாயனே, தெரிந்து தெரிந்து துணிவோடு செய்த பாவங்களை நீ மன்னித்து தருவாயா. அந்த வரத்து கௌரவத்தை விட்டு நம் அனைவர்களை நீ பாதுகாத்து தருவாயா. யா அல்லாஹ், இந்த கடைசி 10 நரகத்தை விட்டு மக்களை விடுதலை செய்வதற்காகவே நீ உருவாக்கி இருக்கிறாய் ரப்பே. அதுவும் எங்களை விட்டு மிக வேகமாக கழிந்து விட்டது யா அல்லாஹ். 25வது இரவுக்கும் காலெடுத்து வைத்து விட்டோம் ரஹ்மானே. அந்த நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து தருவாயா, எங்களுடைய முழு பரம்பரையை பாதுகாத்து தருவாயா. எங்களை பிரிந்து பூமிக்கு கீழால் உள்ள இந்த நிர்வாகத்திற்கு ஆஜராக இருக்கின்ற அந்த கபுராளிகள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், தாய் தகப்பன்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் அனைவர்களையும் நரக விடுதலை பெற்ற நல்ல கூட்டத்தில் நீ சேர்த்தருள்வாயா. யாரெல்லாம் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. அவர்கள் யார் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரையிலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய அந்த பயங்கரமான இருட்டான கபரை வெளிச்சமாக்கி, நெருக்கடியான அந்த வீட்டை விசாலமாக்கி, அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற எங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. சின்ன வயசிலே நாம் இருக்கின்ற பொழுது எங்களுக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் யாருலாம். நோய் நொம்பலம் என்று வந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் சாய்ந்து படுத்துக் கொள்வதற்கு ஒரு கட்டில் கூட இல்லாமல் கால் கடுக்க கண் விடுத்து எங்களுக்காக நாள் கணக்கிலே காத்திருக்கிறார்கள் யாருலாம். அவர்கள் வலது கையினால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் மலம் கழித்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் சிரித்த முகத்தோடு வந்து எந்த கையினால் அவர்கள் சாப்பிட்டார்களோ அதே கையினால் எங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி கழுவி துப்புரவு செய்து சிரித்த முகத்தோடு எங்களை ஏசாமல் அதட்டாமல் அப்படியே உச்சி மோந்திருக்கிறார்கள் யாழ்லா. ஆனால் இன்று அவர்கள் தன்னாடு வேலை அடைந்து எங்களுடைய தயவை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் ரப்பே. எனவே அவர்களை கண்கலங்காமல் பார்ப்பதை ஒரு பாக்கியமாக எங்களுக்கு காட்டினியாழ்லா, அதை ஒரு பெரிய பாரமாக காட்டினார் யாழ்லா. அவர்கள் தனிமையிலே நாங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து உன்னிடத்திலே கையேந்தி என்ற பிள்ளையிட வாழ்க்கையில வரக்க செஞ்சிரு என்ற ஆனந்த கண்ணீர் வலிக்கும் அளவுக்கு அவர்களை நாம் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறப்பே. எங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய மூதோவிகளாக எங்களை ஆக்கிறாரே யாழ்லா. அவர்களுடைய கால் பாதத்தின் கீழால் உள்ள சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கிறப்பே. நாங்களும் தள்ளாடும் வேலை அடைந்ததற்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளால் நாங்கள் உபாசீனப்படுத்தப்படாமல் அழகான முறையிலே அரவணைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி அருள்வாயா. நாங்கள் மௌத்தானதற்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை அடியோடு மறந்து விடாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன வயசில் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய எவ்வளவு அன்பாக இரக்கமாக பாசமாக நடந்தார்களோ ரப்பே, அதே மாதிரி அவர்களோடு நீ இரக்கமாக நடந்து கொள்வாயாக என்ற துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதக்கூடிய பரம்பரையாக எங்கள் பரம்பரையாக்கி அருள்வாயா. பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து யாழ்லா. எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்தைகளை சோதிச்சிடாதையால், எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை தந்தைகளை சோதிச்சிடாதையால், எத்தனையோ நோயாளிகளை பார்த்திருக்கிறோம் ரப்பே, அதற்குரிய சிகிச்சையை அடைந்து கொள்வதற்கு வசதி இல்லாமல் வீடு வீடாக இந்த ரமதானுடைய மாதங்களில் கூட நோன்பு பிடித்தவர்களாக வெயிலிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. பள்ளி வாசல் பள்ளி வாசலாக ஏறி இறங்குகிறார்கள் யாழ்லா, கடை கடையாக ஏறி இறங்குகிறார்கள் ரப்பே. அப்படியான நோயினால் பீடிக்கப்பட்டவர்களுடைய நோய்களை நீயே குணமாக்கி வைப்பதோடு அது மாதிரி எங்களால் சுமக்க முடியாத பாரமான நோய்களை எங்களுக்கு தந்துராதையா, எங்களால் தாங்க முடியாத நோய்களை எங்களுக்கு தந்துராதையா. எந்தெந்த நோய்கள் மனித உடம்புக்குள் புகுந்து விட்டால் வைத்தியர்களும் வைத்தியசாலைகளும் கைவிரித்து விடுகிறதோ, இதை இனி குணமாக்க முடியாது என்று கை நீட்டி விடுகிறார்களோ, அப்படியான வாழ்க்கையே நரகமாக்கக்கூடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து ரப்பே. விசேஷமா எங்களை மனைவி மக்களை பாதுகாத்திரியா, எங்களை பிள்ளை குட்டிகளை பாதுகாத்திரியா, எங்களுடைய உடம்பில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை எந்த விதமான தடையும் அடைப்பும் இல்லாமல் இறுதி வரைக்கும் இலேசான முறையில் அதை இயற்கையாகவே வெளியாகிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த நசீபாக்கிரியா. எங்களுடைய அசுத்தங்களை நாங்களே சுய நினைவோடு எங்களுடைய இடதுகரத்தாலே சுயமாக கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நிலைமையிலே எங்களுக்கு மௌத்த தந்திரியா. எங்களுடைய அசுத்தங்களில் எங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ சகோதரர்களோ அல்லது வேறு மக்களோ கையடிக்கும் வரைக்கும் வாழ்வதை விட்டும் அல்லது அது மாதிரியான கேவலமான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்து ரப்பே. வாலிப பருவத்திலே சிரித்து சிரித்து செய்த பாவங்களை குற்றம் பிடித்து எங்களுடைய வயோதிக பருவத்தை அளவைத்திராதையால், நாங்கள் செய்கின்ற தவறுகளினால் எங்களுடைய குழந்தைகளின் மூலம் எங்களுக்கு தண்டனையை கேவலத்தை தந்திராதே ரஹ்மானே. இந்த சங்கையான முபாரக்கான ரமதானில் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்ளியா அல்லா. மன்னிப்பதை நீ மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறாயா அல்லா. எங்கள் எல்லாட்ட பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லா. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து ரப்பே. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ரொம்ப பயங்கரமான நோய், உனக்கு விருப்பமான எல்லா அமல்களும் எங்களுக்கு வெறுப்பாக தோன்றுகிறதையா அல்லா. உனக்கு வெறுப்பான எல்லா பாவங்களையும் நாம் விரும்பக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் ரஹ்மானே. மௌத்துக்கு முன்னால் இந்த கெட்ட உள்ளங்களை திருத்தி விடுவாயாக. உனக்கு விருப்பமான அமளிபாதத்தில் எங்களுக்கும் ஆசை ஆர்வத்தை நசீபாக்கிடுவாயாக. உன்னால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்கின்ற பொழுது இனம் புரியாத ஒரு அச்சத்தையும் ஒரு வெக்கத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி அந்த பாவங்களை விட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள தூரத்தை போல எங்களை தூரமாக்கிறியா. இந்த சங்கையான முபாரக்கான ரமதானுடைய மாதம் தெரிந்து முடிந்து உன்னிடத்திலே வந்தால் சில பேரை பார்த்து சாதகமாக அதை சாக்கி சொல்லும் யாழ்லா. யார் யாருக்கெல்லாம் அப்படி சொல்லுமோ அந்த சீரோவிகளுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்திரியா அல்லா. இன்னும் சில பேரை பார்த்து அது சாபமிடும் யாழ்லா. இந்த ரமதான் வந்தும் இவன் சரியாக தொழவில்லை, குர்ஆனை எடுத்து ஓதவில்லை, கயாமுல் லைல்கள் தொழவில்லை, காலங்களை நேரங்களை வீணாக்கினான், அந்நிய அசிங்கமான காட்சிகளை பார்த்தும் கேட்டும் ரசித்தான், எந்த விதமான அமலும் செய்யவில்லை, ஒரு நாளாவது நோன்பும் பிடிக்கவில்லை, எனவே இவன் என்ன நேரடியாகமல் அப்படி நீ எங்களிடத்தில் அந்த மலக்குள் மௌத்தை அனுப்புகின்ற பொழுது சிரித்த முகத்தோடு அனுப்பி வைப்பாயா. அவர்களுடைய வாயினாலேயே தெருக்கலிமாவை ஞாபகப்படுத்தியவர்களாக எங்களுடைய ரூகை லேசான முறையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராத்தை லேசுபடுத்துவாயா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற உனக்கு விருப்பமான அந்த ஏகத்துவ கலிமாவை உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்தவர்களாக, சக்கராத்துடைய வேதனைகளையும் அதாபுகளையும் உணராதவர்களாக, மௌத்துக்கு பின்னால் போகும் இடத்தை நினைத்து பயப்படாதவர்களாக, இருக்கின்றதை விட்டு செல்லுகின்ற நிலைமையிலே வைத்து கவலைப்படாதவர்களாக, சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை எங்களுடைய முழு பரம்பரைக்கும் எங்களுக்கு நசீபாக்கிறப்பே. இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி யார் யார் எல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இவர்களுடைய கவலைகளை போக்குவாயாக, இவர்களுடைய தொழில் வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக, குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை கொடுத்தல்வாயாக, இந்த வாலிபர்களை உன்னுடைய தீனோடு இணைத்துக் கொள்வாயாக, உன்னுடைய மஸ்ஜிதோடு இணைத்துக் கொள்வாயாக, பாவத்திலே வளர்வதை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லா ஊர்களிலே உள்ள எல்லா ஊர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி அருள்வாயாக. எல்லா வகையான வளங்களையும் கொடுத்து சகலவிதமான நோய்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. நம் அனைவர்களுடைய துவாவையும் கபூல் செய்து கொள்வாயாக.